நான் வந்து நான் கொஞ்சம் லிபரலாக யோசிக்கிறேன். நீங்கள் குடியுரிமை குடி எப்போ அறிமுகம் பண்ணுறீங்க தமிழமைக்கு? 67 பிறகு தானே? அது வரைக்கும் நம்ம நாட்டில் பிராண்டி ஷாப் கிடையாது. நீங்கள் டாக்டர்ஸ் பிராண்டியோ பிஸ்கட் பிராண்டியோ வாங்கணும்னா டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போனோம். இவர் குடிக்கலன்னா செத்து போயிடுவானுங்கிற மாதிரி கொண்டு கொடுத்தா அவன் ஒரு கால் பாட்டில் அரை பாட்டில் தருவான், அதை வந்து அளவு வச்சு ஒழிச்சு ஒழிச்சு குடிக்கணும். இப்போ எல்லாமே சர்வம் பொதுஜனத்துக்கு திறந்து விட்டாச்சு இல்லையா? ஒரு ஒரு தலைமுறைக்கு நீங்கள் குறி குடி அறிமுகப்படுத்தியாச்சு. ஒரு ஒரு தலைமுறைக்கு 6.5 கோடி தமிழர்களில் நீங்கள் 10 வயசுக்கு மேலே இருந்து இன்றைக்கி 40 வயசு இருக்கிற மனிதர்களுக்குள்ளே இதை நீங்கள் அறிமுகப்படுத்தியாச்சு. அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்கு. அதே அரசாங்கம் குடி குடியை கெடுக்கணும்னு வால் போஸ்டரும் போடும். எனக்கு நான் படைப்பவாடிங்கிற நோக்கத்தில் இந்த ஐரணியை நான் கேள்வி கேட்குறேன். இது எப்படி என்ன புரிய மாட்டேன். ஆனாலும் குடி வந்து ப்ரொஹிபிஷன் இருந்தபோதும் குடிக்கப்பட்டு தான் வந்தது. கள்ளு குடிச்சிருக்கிறாங்க, வாச்சிச்சாராயம் காய்ச்சி குடிச்சிருக்கிறாங்க. குடி இல்லாத சமுதாயம் எனக்கு தெரிஞ்சு எந்த காலத்துலேயும் தமிழ் சமூகமாக இருந்தது இல்லை. எல்லா சமுதாயம் குடிக்குது. அப்புறம் ஆகவே இதை பொதுமைப்படுத்தி பேசப்படாதுன்னு நான்
நினைக்கிறேன். தலைமை தொடர்ச்சியாக வந்து கல்லு கடை பண்ணிட்டாங்க. கல்லு ரெண்டுமே கல் சாப்பிட்ருக்கீங்க, ரெண்டு கம்பேர் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேசுங்க.
அது வந்து அந்தந்த மனநிலையை பொறுத்து, அவைலபிலிட்டியை பொறுத்து. இப்போ வந்து கல்லை நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி கேரி பண்ணி குடிக்க முடியாது. கல் பெரும்பாலும் இறக்குற உடனே பலமரத்தில் நின்று குடிக்கிறது தான் அதனுடைய மேக்ஸிமம் பவரை நீங்கள் அப்போ தான் என்ஜாய் பண்ணுறீங்க. வேணுமானா பாட்டில் வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சுருந்து குடிக்கலாம். மங்கலயத்தில் இருக்கலாம். மங்கலயம் கல் வந்து கண்ணாடி பாட்டில் இருக்கிறதே அதனுடைய தயாரிப்பு முறைக்கு எதிரானது. மங்கலயத்தில் ஏன் இருக்கணும்னு சொல்கிறது தான் அதுதான் அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே தான் மண்கலயத்தில் 17 இறக்குனாங்க, கல் இறக்குனாங்க. ஏன் சிலர் வாளியை கட்டி தொங்க போடலாம் இல்லையா, சிலர் குடத்தை தொங்க போடலாம் இல்லையா. அப்புறம் இந்த மாதிரியான லிக்கர் வந்து நீங்கள் வாங்கி கபோர்டில் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், தேவையை குடிச்சுக்கலாம். கல் வந்து காலையில் கிடைக்கும் அல்லது மாலையில் தான் கிடைக்கும். அது அது இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். ஸோ இயற்கையுடைய போங்குக்கு தான் நம்ம போக முடியும். ஐஎம்எஃப்ல அப்படி இல்லை. நீங்கள் 3 நாள் எலெக்ஷன் கல் கிடைக்காம 2 பாட்டில் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். ஹேண்ட்லிங் ப்ராப்ளம் இருக்கு. கல்லை எதையும் கலந்து குடிக்கிறது இல்லை. அதை நீங்கள் வந்து எவ்வளோ கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? ஒரு 10 கிலோமீட்டர் அந்த இன்னைக்கு இங்கே இறக்குறோம்னா 10 கிலோமீட்டருக்குள்ளே தானே கொண்டு போக முடியும். நீங்கள் ஆறில் இருக்கிற கல்லை கொண்டு போய் டெல்லியில் வச்சு குடிக்க முடியாது. ஃப்ளைட்டில் வச்சு கொண்டு போகிற அளவுக்கு அதை இருக்குன்னு தானே இப்போ அதையெல்லாம் யோசிக்கிறாங்க. இப்போ கேரளத்தில் அது மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஒரு மாநிலத்தில் சரியாக இருக்கிறது இன்னொரு மாநிலத்தில் தப்பாக இருக்க முடியும்? உங்களை சுற்றி இருக்கிற மாநிலங்களில் கேரளத்தில் கல் இறக்கலாம் குடிக்கலாம், கர்நாடகத்தில் இறக்கலாம் குடிக்கலாம், ஆந்திரத்தில் இறக்கலாம் குடிக்கலாம், தமிழ்நாட்டில் மாத்திரம் செய்யக்கூடாதுன்னு எடுக்கணும். இப்போ அந்த மனிதன் எல்லாம் மேம்பட்ட மனிதன், இவன் கேவலமான மனிதன், எனக்கு ஏன் இது மறக்கப்படுது? அப்புறம் இவ்வளவு நீதி நூல்கள், இவ்வளவு சினிமாவில் காட்டுகிற காட்சிகள், குடியை பற்றி கேவலமான பேசியிருக்கோம் இல்லையா? நான் வந்து தெளிதெளிவாக என்னுடைய 2 கட்டுரைகளையும் குடியை பற்றி என்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப வழக்கமாக சொல்லியிருக்கேன். இன்னொரு கட்டுரை எனக்கு குடி பற்றி எழுதக்கூடிய ஒரு யோசனை, அது வந்து குடி பற்றியிலேயே பார் எக்ஸ்பீரியன்ஸஸ். அதாவது அரசாங்கம் தான் டாஸ்மாக் நடத்துது. அரசாங்கம் ரீட்டைலுக்கு குடியை விற்கிது. நீங்கள் ஒரு ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னா 3 ரூபா நீங்கள் பில் கொடுக்குறீங்க. 3 ரூபா பில் கொடுக்குற போது உங்களை வந்தவொடனே வாங்க உட்கார வைக்கிறான், டேபிளை துடைக்கிறான், தண்ணி கொண்டு வைக்கிறான். அப்புறம் டீயில் நாங்கள் நீங்கள் 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. சக்கரை கம்மியாக ஜாஸ்தியாவா, லைட்டாவா, ஸ்ட்ராங்காவா, ஆர்த்தியா ஆத்தாமலா, தண்ணி குறைச்சா கூடுதலாகவா, 3 ரூபா தான் பில்லு. இது டீ கடையில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சுதந்திரம். இதே நீங்கள் அரசாங்கம் நடத்துகிற லோக்கல் பாருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள சாக்கடையில் உள்ள மொத்த ஈக்குவலும் அங்கே தான் இருக்கும். வாந்தி கிடக்குது, டேபிளை துடைக்கிறது இல்லை, குடிச்சு போட்ட பாட்டில் அங்கேயே கிடக்கும், குப்பை எலி ஓடும், பெருச்சாளி ஓடும், கொசுக்கடி இரவுலனால் இருக்க முடியாது. இவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சுட்டு தான் குடியை எடுக்கிற ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு வரவங்க. அவன் கொடுக்குற பில்லு 70 ரூபா 80 ரூபா, வாட்டர் வாங்கினா 70 ரூபா, அப்புறம் சைட்டிஸ் வாங்கினா 20 ரூபா, 90 ரூபா பில்லு கட்டுறான். அவனும் 15 நிமிஷம் தான் உட்காந்துருக்கிறான். டீ ஷாப்பில் உட்காந்துருக்கிறவன் 10 நிமிஷம் உட்காந்துருக்கான்.
அப்போ வாங்கும்போது எங்கள் ட்ரீட்மெண்ட்டே மோசம்.
பங்கியை விட கேவலமாக நடத்துகிறாங்க நம்ம அரசு நடத்துகிற பார்களில். இத்தனைக்கும் இதை இவனை வச்சு லாபம் சம்பாதிக்கிற முதலாளிகளும் இவனை இப்படித்தான் நடத்துறான், வேலை செய்கிறவன் இப்படி தான் நடத்துறான். எனக்கு இது புரிய மாட்டேங்குது. இதுதான் என்னுடைய எழுத போகிற கட்டுரையினுடைய சாராம்சம் இருக்கு. இது ஏன் எனக்கு எனக்கு புரிய மாட்டேன். இதை நான் எனக்கு எப்படியாவது நான் ரியாக்ட் பண்ணி ஆகணும்ல. நான் லோக்கல் பார்க்குகளில் போய் குடிக்கிற ஆள் கிடையாது. இந்த அனுபவத்துக்காக நான் ஒரு 8-10 பார்க்கு விசிட் பண்ணேன். எப்படி நடத்துகிறாங்க? ₹3 பெருமானம் உள்ள சைட் டிஷ்ஷாக 10 ரூபாய்க்கு விற்கிறோம். சுத்தமாக தயாரிக்கப்பட்டது அல்ல. கண்ணாடி கிளாஸ் கூட அவன் தர்றதில்ல. 1000 கப்பு பிளாஸ்டிக் கப்புக்கு ₹70-80 விலை உள்ள கப்புக்கு, ஒரு கப்புக்கு 7 பைசா அதாவது 70 பைசாவே வச்சுருந்தேன். 3 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. தண்ணியே இலவசம் கிடையாது. இங்கே தண்ணி பாட்டிலும் 50 தண்ணி பாட்டிலும் வாங்கியாகணும். ஆனால் நீங்கள் உள்ளவே பார்த்தீங்கன்னா, ஆனால் இங்கே குடிக்க வர்றவங்க யார் தெரியுமா? கொத்து வேலை செய்கிறவன், பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கிறவன், எலக்ட்ரிசிட்டி போர்டில் குழி தோன்றவன், எல்லாம் சாதாரணமான வாழ்க்கை தரத்தில் இருக்கிற மக்கள். இந்த சாதாரணமான வாழ்க்கை தரத்தில் இருக்கிற மக்களை ஜனநாயக சமத்துவ சோசியலிச சொல்கிற அரசாங்கம் பண்டிகை விட கேவலமாக நடத்துகிற நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். இதை நான் கண்கூடாக பார்க்குறேன். என்னால் நான் கேட்குற உடனே எனக்கு ஒரு கேள்வி வருது, ஏன்ப்பா இவ்வளவு இதை அனுபவிச்சுட்டு உனக்கு இது தேவையா? ஒரு மனிதனை மனிதனாக நடத்தக்கூடாத ஒரு இடத்துல நீ எடுத்து இதை போய் இதை பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. அவர் நீண்ட கட்டுரையை எழுதுகிற உத்தேசத்தில் இருக்கேன். ஆனால் நான் குடியை வந்து ஒரு குற்ற உணர்வோடு செய்வேன். குற்ற உணர்வு இருக்குமானால் நான் அதை செய்ய மாட்டேன். இந்த கட்டுரைகளில் திரும்ப திரும்ப நான் பேசுகிற விஷயம் அதுதான். நான் எதுக்காக குற்ற உணர்வு அடையணும்? இது கிரைம் கிடையாது. இது ஒரு ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை. ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். கொலை செய்கிறது அறம் சார்ந்த பிரச்சனை. சூது வஞ்சனை திருட்டெல்லாம் அறம் சார்ந்த பிரச்சனை. நான் வெஜ்ஜு சாப்பிட்றேன்னா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு என்னுடைய சாய்ஸ். நீங்கள் குடியை பற்றி பேசுகிற இத்தனை நீதி இலக்கியங்களும் புலால் மரத்துலையும் பேசுது. திருவள்ளுவர் எத்தனை பாட்டு குடி எழுதுனாலும் அத்தனை பாட்டு புலால் மரத்துலையும் எழுதுறாரு. புல்லாம் புல்லாம் புலாலை மரத்தானே கைகூட்டி எல்லா உயிரும் தோல்கிறார். ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எம்பசைஸ் கொடுத்து இது இது குடிக்கிறவங்களாமே கேவலமான மனிதர்கள், குடிக்கிறவன்லாம் ரொம்ப மட்டமானவன், குடிகாரன், குடிக்கிறவன்லாம் குடியாரன் கிடையாது. குடியாரன்ற சொல்லே வேற, அவன் ட்ரங்கர்ட். இப்படி கேவலப்படுத்துறது எனக்கு அப்ஜெக்ஷன். அந்த அப்ஜெக்ஷனை தான் நான் பதிவு
செய்யணும். இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் சார். எனக்கு சார் கொஞ்சம் ஸ்வீட்
கருணாநிதி டைரக்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் நான் அவாய்ட்
பண்ணேன். ஓகே சார். திருநா சார், கட்டுரையிலே கதைகள் பிரிஞ்சு ரைட்டர்ஸ் புதுசாக ரைட்டர்ஸ் வந்து உருவாக்கி வரல. அந்த தேவன் ராமகிருஷ்ணன் முன்னாடி ஜென்ரேஷன் ரைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கதைகள் எழுதுறவங்க இல்லை. கதைகள் முக்கியத்துவம் பிறந்திட்டு வருதா?
அதாவது புதுமைக்குத்தனம் அல்லது லாசாராமாமிரதமோ ஜெயமோகனோ எவ்ரி மந்த் எவ்ரி இயர் எவ்ரி 10 இயர்ஸ்லாம் வரமாட்டாங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்திலாம் அந்த மாதிரியான இலக்கிய சக்திகள் வந்து வெளியில் வரும். அதை மாதிரி ஹேப்பனிங்ஸ் வரணும்னா நீங்கள் போயிட்டு ஒன்று. ரெண்டாவது, புதுசாக எழுத வர்றவங்க வந்து எந்த அளவுக்கு தன்னை எக்யூப் பண்ணிட்டு வர்றாங்கன்றது. இப்போ லிட்ரேச்சர் வந்து மொழி, மொழிங்கிறது வாழ்க்கை. நீங்கள் மொழியே தெரியாமல் வாழ்க்கையே தெரியாமல் எழுத வர்ற போது அந்த இலக்கியத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. ஸோ வாசிக்கிறவனுக்கும் ஏதாவது தரணும், அப்போ தானே நீங்கள் அதை போடுவீங்க. ஒரு கதை, ஒரு கதை நீங்கள் வாசகர் கடிதம் வெளியிட்டாலும் வெளியிடாட்டாலும் கதை வந்தால் ஒரு 100 கடிதம் வந்தால் தானே நீங்கள் ரைட் இதை வந்து சரியாக ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபீட்பேக்கை வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது யாரும் பொருட்படுத்துகிற பொருளுக்கு இந்த பக்கத்தை தாண்டிட்டு போயிடலாம், இது ஒரு சினிமா வசனம் போடலான்னு தான் நினைப்பீங்க. இதுக்கு என்ன காரணம்னா, சமகால எழுத்தாளர்கள்ட்ட பெரும்பாலான ஆட்கள் வந்து மொழி மீது ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. மொழி மீது ஒரு கண்ட்ரோலும் இல்லை. வெளிப்பாட்டு சக்தியும் திறனும் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அப்புறம் படைப்பு ஊக்கம்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரேராக அப்படி சிலர் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி திறமைசாலியாக அடையாளம் கண்டப்பட்டவங்கெல்லாம் இப்போ 40 வயசு ஆயிடுச்சு. சிவேணுகோபாலுக்கோ இல்லை கண்மணி கூட சேர்ந்தப்போ இந்த மாதிரியான நம்ம இவர் பழைய பெரியவருக்கோ பாமுகமுகோ தே ஆர் நியரிங் 40. ஸோ 20 வயசில் 25 வயசில் உத்வேகத்தோடு எழுத வருகிற படைப்பாளிகள் யாருன்னு பார்த்தா 1-2 நம்பர் தான் நமக்கு தென்படுது. இதுக்கு என்ன காரணம்? பிரச்சனைகள் இல்லையா நம்மகிட்ட. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வரதட்சணை கொடுமை பற்றி எழுத முடியும், கொடுமை இருந்தால் வறுமை பற்றி இன்றைக்கி வறுமை இருந்தாலும் எழுதுறதுக்கு பிரியப்பட மாட்டேங்கிறேன். இன்னும் பண்ணி கிடக்கவன் இருக்கிறான், இன்னும் குப்பை தொட்டியில் புறக்கி திங்கிறவன் இருக்கிறான். இன்றைக்கி நீங்கள் வந்து வேலையில்லா திண்டாட்டம் பற்றி எழுத முடியாது, வேலைக்கே ஆள் கிடைக்க மாட்டாங்க. திருப்பூரில் நீங்கள் ரோட்டில் நடந்து போனாலே எடுத்து உள்ள போட்டுருவாங்க, அந்த அளவுக்கு வேலைக்கு டிமாண்ட் இருக்கு. அப்புறம் வீட்டில் சோம்பேறியாக திண்டுட்டு கிடக்கிறவன சமூகம் பொருட்படுத்தாது, அது அவருடைய கேரக்டரில் இருக்கிற பிரச்சனையை தவிர சமூக பிரச்சனை கிடையாது. சமூகத்துக்கு சமூகத்தை அதை வச்சு மதிப்பீடு செய்ய முடியாது. ஏன் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு, ஏன் சமகால எழுத்தாளர் வந்து இந்த வீரியத்தோடு வரல? நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயமோகன் அல்லது எஸ்ராமகிருஷ்ணன் அல்லது சாரு அல்லது சாருலாம் என்னுடைய ஏஜ் குரூப் கிட்டத்தட்ட, அல்லது யுவன் சந்திரசேகர், அதுக்கு பின்னாடி அடுத்த தலைமுறை ஒரு 10-15 வருஷத்தில் பவர்ஃபுல்லாக ஒரு ரைட்டர் சூரியகோபாலுக்கு கண்மணி கொண்டு சேர்றதுக்கு 40 வயசு யாருமே இருக்கும். கண்மணிக்கும் 37-38 வயசாக இருக்கும், வேணுகோபாலுக்கும் அந்த வயசு இருக்கும், கோபாலகிருஷ்ணனுக்கும் அந்த வயசாக இருக்கும். சூத்திரதாரிக்கு மொழியை கற்றுக்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு வெளிப்பாட்டுக்கான ஒரு திறன் இல்லையா, இல்லை அவங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் இல்லையா, இல்லை அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா தெரியல. ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தா ரொம்ப டிஸ்கரேஜிங்காக தான் இருக்கு. இது என்ன காரணம்னு ஒரு மாதிரி சமூகவியலாளர்கள் தான் ஆராயணும், ஏன் எழுத வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. பிரச்சனை இருக்கிறது தானே எழுத வருவோம், சிக்கல் இருக்கணும் இல்லையா. எழுத வர்றவன்ட்டையும் மொழி வருவா இல்லை, பார்வை இல்லை, முதல்ல வாசிப்பு வேணும், அகண்ட வாசிப்பு வேணும். சங்கேலிக்க முதல் கொண்டு நேற்று எழுதின வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சிருக்கணும் இல்லையா, ஒரு அளவுக்கேனும். நீங்கள் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கே எவ்வளோ தூரம் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது ஓடி இருந்தாலே டேக் ஆஃப் ஆக முடியும். என்ன இடத்துல அது எப்படி அந்த ஓட்டத்துக்கே தயாராக இல்லை. எத்தனை கதையை திருச்சி போட்டிருக்கோம், ஒரு கதை பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் அப்படி இருக்கிறது பத்திரிகைகளுக்கு வந்து இதில் கதை ஏன் குறைஞ்சி போச்சுங்கிறது ஜெனுவின் இன்ட்ரெஸ்ட் இருக்கானே எனக்கு தெரியும். 6 பக்கத்தில் 8 பக்கத்தில் கதை போட்டு இப்போ அரை பக்கத்து கதைக்கு வந்துட்டாங்க இல்லையா. ஒரு பக்கத்தில் கதை போட்டால் அதில் பொம்மை அரை பக்கத்துக்கு போட்டுக்கிறாங்க. கதைக்கான இடம் குறைஞ்சி போச்சுன்னு பத்திரிகையாளர்களே சொல்கிறாங்க. இடம் யார் உரைச்சாங்க? இங்கே தான் குறைச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முந்தைய ஆனந்தவரன் அல்லது விவரத்தை திரும்பி திரும்பி ஆனந்தவரனை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு எடுத்துக்க, அதே எடுத்து கட்டிச்சு வந்தேன். 84 பக்கத்தில் அல்லது 96 பக்கத்தில் பத்திரிகை வந்தது. அதில் விளம்பரத்துக்கான பக்கங்கள் எழுத்தினேன், சினிமா செய்திகளுக்கான பக்கங்கள் எழுத்தினேன், அரசியலுக்கான பக்கங்கள் எழுத்தினேன், சிறுகதை இந்த மாதிரி கட்டுரைகளுக்கான பக்கங்கள் எழுத்தினேன். ஒரு ஜஸ்ட் ஒரு சர்வே ஒன்று பண்ணுங்கள், இப்போ இருக்கிற ஒரு மேக்சின் எடுத்து அதே சர்வே பண்ணுங்கள், இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். சினிமாவுக்கான பக்கங்கள் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு சினிமாங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போயிடுச்சுன்னா பத்திரிகை நடத்த முடியாதுங்கிற லெவலுக்கான இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம் வந்தாச்சு. ஒரு நடிகனுக்கோ ஒரு நடிகைக்கோ இத்தகைய முக்கியத்துவம் வந்து சமூகத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்கிறவங்களுக்கு மீடியா தரது இல்லையா. நேற்றைக்கு ஒரு மங்களை வந்து ஒரு படத்தில் நடிச்சிட்ட பிறகு காணாமல் போயிடும், அவளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, அவளுக்கு எவ்வளோ செய்திகள், எவ்வளோ தகவல், எவ்வளோ புகைப்படம், ஏதாவது ஒரு பெரிதும் மதிக்கிற ஒரு படைப்பாளருடைய புகைப்படத்தை மாத்திரம் பத்திரிகையில் போட்டுட்டு எழுத்தருடைய பேரை சொல்லுங்கன்னு ஒரு போட்டி வைக்க, இல்லை இலக்கியவாதிகளோ இலக்கியவாதி எழுத்தாளர்களோ பங்கு கொள்ளக்கூடாது, ஒரு கண்டிஷன் மாற்றம் போட்டுக்கிட்டு எத்தனை பொதுஜனம் அந்த முகத்தை தெரிஞ்சுக்கும், யார் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அதே சமயத்தில் ஒரே ஒரு படத்தில் வந்து தலை கழித்து போன ஒரு ஹீரோயினோ ஒரு ஹீரோவுக்கு போட்டு கேளுங்க அதனுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு. இதுக்கான காரணம் என்ன? இது யார் பொதுஜனத்தில் இப்படி எடுத்துகிட்டு போனாங்க? மீடியா தானே எடுத்துகிட்டு போகுது. ஒரு தீபாவளின்னு வந்துச்சுன்னா அல்லது பொங்கல் வந்துச்சுன்னா அந்த கொண்டாட்ட நாட்களில் எத்தனை சினிமா நடிகர் வந்து என் வீட்டு முன்னறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். எல்லா சேனல்லையும் தமிழில் 12 சேனல் வருதுன்னா 12 சேனல்லையும் சினிமா தானே உட்காந்துருக்குது. சினிமா விட்டு தாண்டி போனீங்கன்னா சாலமன் பாப்பையாவோ லியோனியோ வைரமுத்தோ உட்காந்துருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இலக்கியத்துக்கான வேறு கலைகளுக்கான இடம் எங்கே இருக்குது? ஆதிமூலத்தை பற்றி எத்தனை, அல்லது சந்துருவை பற்றி, அல்லது தட்சிணாமூர்த்தியை பற்றி, மருதுவை பற்றி எத்தனை மீடியா, எத்தனை பத்திரிகைகள், எத்தனை சத்திரிகை செய்திகள் போட்டிருக்கு? எம்எஃப் ஹுசேனுடைய படத்தை போட்டு யாருன்னு கேள்வி கேட்டுப்பாருங்க. சரி, எம்எஃப் ஹுசேனாவது ஒரு இவ்வளவு அறிமுகமாக இருப்பார். ஹரிபிரசாத் சௌராசியா படத்தை போட்டு இது யாருன்னு கேட்டுப்பாருங்க. இது எதனால இது இப்படி? ஸோ இதே நிலைமை தான் சிறுகதைக்கு, ஊக்கமே கிடையாது இல்லையா. ஒரு அஞ்சு கதை ஆறு கதை போட்ட காலமெல்லாம் எடுத்தது. தரத்தை பற்றி அப்புறம் பேசுவோம், ஆனால் கதைங்கிற விதத்தில் அஞ்சு ஆறு கதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். தொடர் கதைகள் வந்துட்டு இருந்தோம், அது ராசு நல்லபுரம் எழுதினாரோ இல்லை வேறு தொடர்கதை ஆசிரியர்கள் கல்கி சாரி அகிலன் நாபார்த்த சாரதி எழுதினாலும் தொடர்கதைக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது இல்லை. இந்த ஸ்பேஸ் இப்போ மறக்கப்பட்டாயிட்டு உடனே நம்ம மாற்று இடத்துக்கு போயிடுறான். இது கேட்க வயசு வருஷம் ஆள் சவன் டிவியில் போய் உட்காந்துருக்கான். சினிமாவை நம்பி, அதாவது சினிமாவுக்கான பத்திரிகைகள் இருக்கலாம், தமிழுக்கு ரொம்ப கேவலமான ஒரு நிலைமை. முழுக்க முழுக்க எல்லா வணிக பத்திரிகையும் சினிமாவுக்கான பத்திரிகையாக தானே இருக்குது, அது ஒரு விதிகளுக்கு கூட நம்மளால் சொல்ல முடியுது. அப்புறம் அரசியலில் ஹாட் நியூஸ், ஒருத்தன் செத்து போகிறோம் அவனை பற்றி என்ன செய்தி வருது, எவ்வளோ தேவையோ அவ்வளோ. ஒரு தடவை ஹிந்துவில் வெங்கட் சாமிநாதன் அதை பற்றி எழுதியிருக்காரு, லாசா ராமாமூர்த்தியை பற்றி கட்டுரை போட்டுட்டு படம் வேற ஒரு ஆள் படத்தை போட்டான். சாமிநாதன் எழுதியிருக்காரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லாசு ரங்கநாதன் படத்தை போட்டான், ஒரு இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் டெய்லி, நேஷ்னல் டெய்லி, அவனுடைய பொறுப்பு இது. இது வெளிநாட்டில் நடந்திருக்கணும், எத்தனை பேருக்கு வேலை போயிருக்கு, என்ன நடக்குது? ஸோ இதை வந்து நம்ம எதையுமே பாயிண்ட் பிளாங்க ஒரு ஆளை நின்று நோக்கி இலக்கியத்தை நோக்கியோ அப்படி கையை காட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கும். ரொம்ப தீவிரமாக யோசிக்க வேண்டும். ஒரு ஒரு சினிமா நடிகர் தெரியாத ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். ஆடுற போட்டி தமிழ்நாடு எந்த கிளவியை கேட்டாலும் சொல்கிறான். அசோகன் படத்தை போல் காட்டி யாருன்னு கிளம்பு. தமிழ்நாட்டில் நோபல் பரிசு வாங்க வேண்டிய முக்கியமான எழுத்தாளர்கள் ரெண்டு பேரும், ஒருத்தர் பாசிங்காரன், ஒருத்தர் அசோகன் வச்சார். வாசிங்காரனுடைய படத்தை போட்டுன்னா போட்டுக்கிட்டா தான் தெரியுமா, தானா அசிஸ்டன்ட் போயாச்சு, என்ன மரியாதை? நீங்கள் தானே சார் சொன்னீங்க பிரேக்கில், அது என்ன கண்ட்ரி? பிரேக்கில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினவொன்னா சார் தான் சொன்னார், சார் சிஸ்க்கு போயிருக்கும் போது ரெண்டு போர்டிங் வச்சுருக்கிறாங்க, நீங்கள் மொசாக் காஃப்கா பிறந்த ஊருக்கு வருகை தருகிறீர்கள் அப்படின்னு ரெண்டு போடி. மொசாட் எவ்வளோ பெரிய ஆள், காஃப்கா எவ்வளோ பெரிய ஆள். நான் கேட்குறேன், சென்னையில் ஒரு போர்டிங் வச்சா நீங்கள் என்ன வைப்பீங்க? நீங்கள் வைரமுத்து பிறந்த ஊருக்கு வருகை தருகிறதுன்னு வைக்க போகிறீங்க? கம்பேர் பண்ண முடியுமா? நீங்கள் யார் பேரை வைப்பீங்க? சுந்தரராம சாமி பிறந்த ஊருக்கு அல்லது லாசாராம பிரதம் பிறந்த ஊருக்கு, புதுவை பித்தன் பிறந்த ஊருக்குன்னு வைக்க நம்ம சமூகம் வைக்குமா? நம்ம அரசியல் வைக்குமா? இப்போ தொடர்ந்து இப்படி தான் இருக்குது, கவலையாக இருக்குது. ஏன் நல்ல ரைட்டிங் வரமாட்டேங்குது, ஏன் ரெஸ்பான்சிபிளாக எழுத மாட்டேங்கிறாங்க, ஏன் ரொம்ப மேலோட்டமாக எழுதுறாங்க, இதில் கவலை இருக்குது. பிரச்சனைகள் ஒன்று எந்த கலையும் தீர்த்து போவார். இப்போ இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நிறைய சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் ப்ராப்ளம்ஸ் ஆகுது. பெங்களூரில் ஒரு ஸ்டடி, அவங்களில் கவுன்சிலிங் போகிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க, டைவோர்ஸஸ் அதிகமாக இருக்குது, அபார்ஷன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. இந்த பிரச்சனையை யாராவது யோசிக்கிறாங்களா? இதை பற்றி எழுதலாம் இல்லை, அது சம்மந்தப்பட்டவங்க பத்திரிகை போடலாம் இல்லையா? இது கரண்ட்டு சப்ஜெக்ட் தானே. ஒரு நல்ல நாவல் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை தமிழில் வருது, பத்திரிகையில் விட்டுருங்க. ஒரு மொழி வந்து எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு ஒரு நல்ல நாவல் சொல்லுங்கள். எனக்கு 2077 வந்த முக்கியமான நாவல் எது? இது கன்னி 2007-2006 தெரியல, அஞ்சலி 2007-2006 தெரியல. ஒரு மொழியில் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு நாவல் நல்ல நாவல் வர மாட்டேங்குது, அதுவும் எழுதுன பழைய ஆளுகள் திரும்ப திரும்ப எழுதவிட்டுருக்குது. இஸ்ராமகிருஷ்ணனும் யுவன் சந்திரசேகரும் சார்மிங் எழுதாமும் ஜெயமோகனும் இதுக்குள்ள இலக்கியம் அடங்கி போக வேண்டிய ஒரு இது இருக்கு இல்லையா? ஏன் நோ யங்ஸ்டர்ஸ்? இன்னும் ஏதோ காரணம் இருக்கு. ஒன்று ரெமுனரேட்டிவா இல்லை, அல்லது ரெக்கக்னேஷன் இல்லை. எழுதி என்ன பிரயோஜனம்? நீங்கள் எழுதி மாதம் 3000 ரூபா சம்பாதிக்க முடியாத, அவன் எதுக்காக தன்னுடைய வாழ்நாள் இதில் தொலைக்கணும் சார்? அந்த குடும்பம் கொட்டி இருக்கும், அவன் சாப்பிட வேண்டி இருக்கும், அவன் வேலை பார்த்தா வேண்டி இருக்கு. நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அலுவல் பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் வந்து எழுத வேண்டி இருக்குது. நம்மகிட்ட ஒரு மாரல் ஸ்பிரிட் ஒன்று இருந்தது, மாரல் ஸ்ட்ரென்த் இருந்தது, அதை பரவாயில்லன்னு நினச்சிட்டு எழுதணும். இன்னமும் 35 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன், நான் வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன், டவுன் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறேன், நான் எதுக்கு இதை செய்யணும்? இந்த எக்ஸ்ட்ரா ஹவர்ஸை நான் வேற எங்கேயும் போட்டிருந்தா இதோட பிகம் சம்படி எல்ஸ். ரெமுனரேஷன் எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. ஒரு கதை எழுதணும்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் எழுதுறதுக்கு, ஒரு நாள் காப்பி பண்ணுறதுக்கு, ஒரு கொத்து வேலை தச்சு வேலை செய்கிற வேண்டிய கூலியாக எனக்கு அப்போவாது இப்போ கூட அப்படி சொல்ல முடியாது. அந்த சப்போர்ட் எந்த காலத்துலையும் தமிழ் இலக்கியவாதி இருந்தது. நிறைய பேர் சினிமாவை நோக்கி பயணிஞ்சார், பிக் மணி பிக் நேம். இலக்கியவாதிகளாக வந்திருக்க வேண்டிய பல நண்பர்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்காங்க. இலக்கியத்தை பொறுத்தவரையில் ஒரு வகையில் இழப்பு தான். ஆனால் அவன் அவன் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறனால இலக்கியத்துக்கு ஒன்றும் பெரிய சேவையும் நடக்கலை. அவன் என்ன பண்ணுறான்னா, இலக்கியத்திலேருந்து எதை திருட முடியுமோ, எதை சீன் பிடிச்சி அங்கே விற்க முடியுமோ அதை செய்துட்டு இருக்கான். அவன் தரக வேலை பண்ணிட்டு இருக்கான். தவிர அவன் இலக்கியத்துக்கான இலக்கியத்தை என்கரேஜ் பண்ணுற வேலையில் அவன் இல்லை. ஒரு சினிமாவில் ஒரு சீன் வந்துட்டு போகிறவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கு. அதில் பொறாமப்படலை, அவன் கோரிக்கை அல்லது ஒரு நியாயம் கேட்கும். ஆனால் அந்த ஒரு சீனை எழுதணும் ஒருத்தர் இருக்காங்க, அதை திருடணும்னு எதிர்பார்க்குறான். அவனுக்கு ஏதாவது அதில் வருமானம் கிடைக்குன்னு வைங்க, அவன் மேற்கொண்டு எழுத மேற்கொண்டு படிப்பான். ஒருத்தர் வந்து ஒரு இலக்கியத்தை வாழ்வாக தேர்ந்தெடுக்கிற சூழல் நம்மகிட்ட இங்கே உள்ள பாருங்க. நான் வேறு வேலைக்கு போக மாட்டேன், யார் எழுதுவேன் படிப்பேன். அது அப்படி எவனாவது தேர்ந்தெடுத்தான்னா அது சூசைடலாக தானே இருக்க முடியும். நம்ம சூழல் அது ஒரு காரணமாக இருக்கலாம். சிந்தனைகள்லாம் இல்லாமலாம் இருக்கும், முயற்சி செய்தால் படிக்க மாட்டானா, இத்தனை பேர் எழுத வரத்த வரத்தான்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு அதேரியம் அடையாது. ஒரு வெகுஜன பத்திரிகையில் ஒரு கதை வர்றாங்கிறது சாதாரணமான விஷயம். 35 வருஷமாக நான் இலக்கியத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால தானே எங்கிட்ட இப்போ கதை கேட்குறாங்க. இதில் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட கேட்டுக்கு என்னுடைய கதையை போடுறேன்னு ரிசர்வ் பண்ணி திருப்பி வச்ச சம்பவம்லாம் இருக்கு. அப்போ என்னன்னா அதுவும் ஒரு விதமாக யூசிங் மை பாப்புலர் இருக்கு. ஸ்ட்ரகிள்டு ஃபார் மோர் தேன் 30 இயர்ஸ் டு கெட் திஸ் நைட். எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் என் மனைவி மக்களுக்கான நேரத்தை நான் இதுக்கு செலவு பண்ணியிருக்கேன். இதுக்காக புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். ஒரு புத்தகம் நீங்கள் மாதத்துக்கு 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்காமல் இருக்க முடியும். ஸோ இது இவ்வளவு நாள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுனால நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நீ பயன்படுத்திக்க பார்க்கறேன். ரைட் தானே சார்? ஸோ ஒரு யங்ஸ்டர், ஒரு நியூ என்ட்ரி வர்றவனுக்கு இந்த நான் இதை பற்றி ஒரு கும்பம் கதை எழுதியிருக்கேன். கதை எழுதுவன் கதையில் வந்து இதை தான் நான் டீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து யாருக்கும் உண்மையான அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. இலக்கியத்தை சப்போர்ட் பண்ணணும், மொழியை சப்போர்ட் பண்ணணும். எவ்ரிதிங் ஹேஸ் பிகம் பிஸ்னஸ். வியாபாரம் நடக்குதுங்க, வியாபாரம் நல்லா நடக்குது. வியாபாரத்துக்கு எதை வித்தா எவ்வளோ லாபம் கிடைக்குங்கிறதெல்லாம் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஊடகங்களுக்கும் இன்ட்ரெஸ்டே தவிர நாட் ஜெனியூன்லி இன்ட்ரெஸ்டட் அண்ட் த காமன் தமிழ் ஸ்காஸ். அவனுடைய ஆர்ட், அவனுடைய லிட்ரேச்சர் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. தமிழ் தமிழ்னு பேசுகிறவங்களுக்கு உண்மையிலேயே இலக்கியத்தின் மீது ஜெனியூன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவன் யாரை கூப்பிட்டு பாருங்கணும்? ஒரு மீடியாக்கார் பாப்புலர் ஃபெலோஸ் தானே இங்கே ரெக்கமெண்டேஷன் இருக்கு. எந்த அரசாட்சி வந்தாலும் இதில் ஜெயகாந்தன் மாதிரி ரொம்ப பெரிய ஆகிருதியோட போராடுகிற ஒரு ஆற்றலுடைய ஒரு எழுத்தாளனாக இருக்கும். அதுவும் தமிழில் புதுமைப்பித்தன் மாதிரி ஒரு ஒரு 100 ஆண்டுக்கு ஒரு முறை தான் நிகழ்வு. யாரை நம்புகிறதுன்னு தெரியல. இது நல்லதுக்கா கெட்டதுக்கானன்னு தெரியல. இந்த பையங்க வேலை பார்க்குறவங்க சம்பாதிக்கிற பையங்க நான் சில கல்லூரிகளுக்கு பேசுகிறப்போ பொறுக்கப்படுற போது சொல்லுவேன், தம்பி பாட்டு கேளுங்க, புக்ஸ் வாசிங்க. இது வந்து புத்தகம் விற்கணுங்கிறதுனால நான் சொல்லலை. என் கதை நீ படித்தாலும் படிக்காட்டாலும் இருக்கும், இல்லைன்னா நீ 40 வயசில் சைக்காட்ரிஸ்ட்டு வெயிட்டிங் ஹாலில் போய் உட்காந்துருப்பேன். இப்போவே இருந்து மியூசிக்கில் ரிலாக்ஸாக பழகிக்க, வாசிப்பில் ரிலாக்ஸாக பழகிக்க, உனக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது. பாடப்புஸ்தம் படிக்கிற போதும் மியூசிக் போட்டுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டுட்டு படிக்கணும். காலேஜ் கல்லூரிகளில் சொல்கிறாங்க, இல்லைனா நீ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கருக்கு போகணும், ஜெய்கி வாசுதேவுக்கு போகணும், கவுன்சிலிங்கு போகணும். எதிர்காலத்தில் இந்தியாவில் சைக்கியாட்ரிஸ்ட்டுகளுக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, அமோகமான பிஸ்னஸ் இருக்குது. அதற்குண்டான கூறுகள் தான் இதெல்லாம். இலக்கியத்தை ஏன் படிக்கிறது இல்லைன்னா அவனுக்கு இப்போ தேவையில்லை. ஏன் இப்போ இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிற இவ்வளோ பேர் எதுக்காக இந்திய புத்தகங்களை வாங்கிட்டு போகிறான், நம்ம புத்தகங்களை வாங்கி படிக்கிறான்? அவனுக்கு அது அவனுக்கு மாதிரி நேரம் கொட்டி கிடக்குதான். அவன் இது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் சார். இல்லைன்னா இவ்வளோ மெயில் எதுக்கு வருது, இவ்வளோ டிஸ்கஷன்ஸ் எதுக்கு போகுது, மார்க் கொடுங்குறாங்க, கூகுள்ங்கிறாங்க, இவ்வளோ டாட் காம்ஸ், இவ்வளவு தேரால் ஆக்டிவ்லி இன்வால்வ். அதை இவங்க மறந்து தான் இதை அவங்க சொல்லணும்.
அப்போ இது பற்றி வந்திருந்தேன், சமையல் பற்றி ஒரு புக்கை
ஆமாம்
நம்ம புக்கை பற்றி புக்க ஆர்வம் வந்து சேர்த்து
எனக்கு சின்ன வயசில் வந்து சரியாக சாப்பிட கிடைக்காதுன்னு சரியாக சாப்பிட கிடைக்காதனாலேயே எனக்கு உணவு மீது ஒரு அநீதமான காதல். எந்த உணவையும் நான் வேஸ்ட் பண்ணல, ஏன்னா வேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு 6 இட்லி சாப்பிடுவீங்க, 3 தான் கிடைக்குதுன்னா அப்புறம் வேஸ்ட் பண்ணுற க்வெஸ்சன் எங்கேருந்து வருது? அப்புறம் 3 தான் கிடைக்கிறதுங்கிற போது அதை நெடுநேரம் சாப்பிடணும், அனுபவித்து சாப்பிடணுங்கிற ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அப்போ நான் அனுபவித்து சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு கிடைச்சதெல்லாம் ருசி பார்த்து அதனுடைய நன்மை தீமைகள் இல்லை, அதனுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு வந்து சாப்பாடு மீது ஒரு பெரிய ஈடுபாடு ஏற்பட்டுங்க. அதுக்கு அர்த்தம் சாப்பாடு ராமங்கிறது அல்ல, சாப்பாடு மீது ஈடுபாடு வருகிற போது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஈடுபாடு வருது. வீட்டில் ஒரு வீட்டுக்கு போகிறேன், இப்போ 6 வீட்டுக்கு வர்றேன், ஒரு புதுசாக ஒரு குழம்பு பரிமாறுறாங்கன்னா நான் அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நான் முடிச்சிக்க மாட்டேன். இது அதில் வந்து இத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிற அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது என் புத்தி புரிஞ்சுக்கும். இதில் நல்ல உணவு போட்டிருக்கிறாங்க, சுத்து இருக்குது, புளி போட்டிருக்கிறாங்க போடலை, தக்காளி போட்டிருக்கிறாங்க போடலை, இந்த விஷயங்களை 90% நம்மளுடைய புத்தி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். மிச்சம் 10% வந்து தெரியலன்னா உடனே நான் கேட்டுருவேன், ஏமா இது இது போட்டிருக்கீங்களா, இது அது போடலை, இது போட்டிருக்கேன் அப்படின்பாங்க. இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் வந்து நெடுங்காலமாக டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ரெண்டாவது பம்பாயில் நான் முதல்ல பேச்சுலர் டேஸில் வாழை போனபோது இந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு இந்த உயிரோடு இருக்க முடியும் கட்டுப்படியாக. உடனே ஒரு ஸ்டவ் வாங்கி சமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து, ஸ்டவ் வாங்கி சமைக்க வேண்டிய நிர்பந்தம் வரும்போது நீங்கள் ஈஸி குக்கிங் என்ன, அது எப்படி ருசியாக செய்கிறது, எப்படி குயிக்காக செய்கிறது, எப்படி மலிவாக செய்கிறதுங்கிற விஷயங்கள்லாம் பற்றி ஒர்க் பண்ணுது, அதில் ஒரு பயிற்சி இருக்கு. அப்புறம் எங்கேயாவது ஒரு வீட்டில் சாப்பிடுவோம், பேபி பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன உருளைக்கிழங்கு, அது மார்க்கெட்டில் பெரிய உருளைக்கிழங்கோட கிலோ 3-4 ரூபா கம்மியாக கிடைக்கும், அதுக்கு டிமாண்ட் கிடையாது. இதை வாங்கிட்டு போனால் ஒரு நாள் அம்பை வீட்டில் அந்த சின்ன உருளைக்கிழங்கை முழுசாக வேக வச்சு தோல் உரிச்சு அதில் சீரகம் மிளகாப்பொடி உப்பு போட்டு போட்டு எண்ணெயில் புரட்டி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுக்கலாம் முழுசாக. ஒன்று சின்ன சின்ன சிம்ம சிம்மலாம் செய்வேன். நான் கேட்குறேன், இதுக்கு ஏன் கடுகு போட்டு தாளிக்காமல் சீரகம் போட்டு தாளிக்க, ரெண்டையும் போட்டு சாப்பிட்டு பாரு எது நல்லா இருக்கோ அதை சாப்பிடு அப்படின்னா. இது நான் முதல் முறையாக வீட்டில் சாப்பிட்ற போது அடுத்த முறை நான் அந்த பேபி பொட்டேட்டோஸ் வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு வந்து வேக வச்சு உரிச்சு சாப்பிட நல்லா இருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து முக்கியமான டிஷ் நான் யாராவது சமைச்சு சாப்பிட்றான்னு சொன்னோன்னா நான் எனக்கு உடனே சொல்லிடுவேன், இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. அதே போல் பிஞ்சு புடலங்காய் வாங்கிட்டு வந்து கழுவிட்டு நெடுக்க வெட்டி உள்ளே இருக்கிற குடல் எடுத்து வெளியே போட்டு இந்த அரை சந்திர வட்டத்தில் வெள்ளிதாக வெட்டி கொஞ்சம் 1/4 ஸ்பூன் எண்ணெய் இந்த இதை போட்டு பிரட்டி உப்பு நல்ல மிளகு வேறு எதுவும் இல்லை. இட்ஸ் எ சாலட் அஸ் வெல் அஸ் இட்ஸ் எ சைட் டிஷ், இவ்வளோ சாப்பிடலாம். இதே நீங்கள் சின்ன பிஞ்சு கொத்தவரங்கால பண்ணலாம், சின்ன பீன்ஸில் பண்ணலாம். ஸோ இப்படி மைண்ட் வந்து ஈஸி குக்கிங் அண்ட் டேஸ்டி குக்கிங் அண்ட் இப்படி யோசிக்கும். இப்படி நான் இதை வந்து ஒரு ஓவர் நைட்டில் டெவலப் பண்ணேன். நான் ஒரு 30 வருஷமாக இதை டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இதில் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கான உணவுகளை பற்றி யோசிக்கிறேன். நான் இந்தியா கூட பிரயாணம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சென்னா மசாலா அல்ல, நீங்கள் பஞ்சாபில் ஒரு வீட்டில் சாப்பிட்ற சென்னா மசாலா கொத்தார் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பெங்கன் பர்த்தா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணலாம், அதே கத்திரிக்காய் பர்த்தா அவன் செய்திருந்தானா அது வித்தியாசமாக இருக்கும். நேட்டிவ் ஃபுட்டை நான் விருப்ப ஆரம்பித்தேன். எந்த ஊருக்கு போனாலும் நான் ஃபேன்சி ஃபுட்டுக்கு போகவே மாட்டேன். நான் வந்து மகாராஷ்டிராவில் இருந்தோன்னா நான் சோளா ரொட்டி சாப்பிடுவேன். அங்கே போய் நான் நாக்பூரில் போய் இட்லி தேடிட்டு இருக்க மாட்டேன், அமராவதியில் போய் அல்லது கிங்கன் காட்டில் போய் இட்லி தேட மாட்டேன். நான் இவ்வளவு ப்ரிஃபர் ஜவார்கர் ரொட்டி. அதுக்கு பஞ்சாபில் போனீங்கன்னா அதுக்கு கடுகு இலையில் செய்த ஒரு கீரை, கடுகு கீரையில் செய்த ஒரு கூட்டு மாதிரி ஒன்று வைப்பான், கடுகு கீரையும் ஒரு பருப்பு மாதிரி போட்டு. அப்படி நம்ம நேட்டிவ் ஃபுட்டை சாப்பிட்டு பழகணும். அதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட ஒரு வெறுப்பு இருக்கக்கூடாது. நான் சாம்பார் தான் சாப்பிடுவேன், ரசம் தான் சாப்பிடணும்னா நீங்கள் இங்கே இங்கே இருக்கிற லோக்கல் குப்பத்திலே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ நேட்டிவ் ஃபுட்டு மீது ஒரு ஈடுபாடு வருது. இந்த ஈடுபாடு வருகிற போது என்னுடைய நேட்டிவ்